அனைவருக்கும் வணக்கம். நமது பண்பலையிலாம் வாரம் தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே கேட்டுட்டு அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரி தமிழாய்வு துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் நீர் மேலாண்மை என்ற புத்தகத்தை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சிக்காக நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் பெருமாங்குப்பம் சா சம்பத்து அவர்கள் எழுதிய புத்தகத்தை பார்ப்போம். இந்த புத்தகத்தை வேலூர் ரேணுகாம்பல் பதிப்பகம் வெளியிட்டுள்ளார்கள். நூலாசிரியர் தமது முன்னுரையில் இப்புத்தகத்தை எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் 10 ஆண்டுகள், காலம் வழங்கிய கருத்துக்குடைய இந்நூல் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நூலில் நில அமைப்பு, நீரின் தன்மை, விவசாயம், மழைநீர் சேகரிப்பு, தேசிய நதிநீர் இணைப்பு, சுற்றுச்சூழல், வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் என பல தலைப்புகளில் கருத்துக்களை வழங்கியுள்ளார். பிரபஞ்ச தோற்றம், உலக தோற்றம் என ஆதியிலிருந்து தொடங்குகிறது இந்நூல். தன் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க இலக்கிய செய்திகளும் தேவைப்படும் இடங்களில் அறிவியல் விளக்கங்களும் தந்து நூலை விசாலப்படுத்தி சுவை கூட்டியுள்ளார். ஆசிரியர் பல புகழ்பெற்ற பாடல்களை இடையிடையே எடுத்தாள்கின்றார். நில அமைப்பு. பழமை உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை மனித இனம் என்கிறது உலக உயிர் கொள்கை. இந்த அமைப்பு முறையை மனத்திணைந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவர் வழியும் வழிதலையே தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை என்று நுண்ணூற்று பாடலில் மண் சரிந்த நிலமும் நிலத்தோடு வளிமண்டலமும் வானோடு காற்றும் காற்றால் தீயும் தீக்குளிர்ந்த நீரும் என தமிழனின் அறிவியல் சிந்தனையை காணலாம். நிலப்பரப்பின் தன்மைகள். பாறைகளின் மேற்பரப்பானது வானிலை, காலநிலை, ஈரப்பதம், வெப்ப ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றால் சிதைவுற்று மண் நிறைந்த நிலப்பரப்புடன் காலப்போக்கில் உருவானது. எட்மண்ட் ஹார்லி என்னும் அறிஞர் கடலுப்பினை ஆய்வுக்குட்படுத்தி ஏறத்தாழ 450 ஆண்டுகளுக்கும் முன் தோன்றிய இந்த பூமி 12,960 கிலோமீட்டர் விட்டமுடையது என அறிவித்துள்ளார். உலகில் 43 நாடுகள் என நிலப்பரப்பாலும் 98 நாடுகள் கடலாலும் சூழப்பட்டவையாகும். நீரின் தன்மைகள். நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அவர்கள் தனது படைப்பு இலக்கியத்தில் ஒரு கதாபாத்திரத்தின் வழி தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உன்னத உறவின் மேன்மையை தேன் போன்றதன்று அது தூய நீரை போன்றதாக இருக்க வேண்டும் எனும் விளைவை பதிய வைத்து அதனுடைய தேன் ஒரு நிலையில் திகட்டிவிடும், நீர் என்றால் காலமெல்லாம் திகட்டாமல் நின்று நிலைபெறும் என்பார். நீரின் தூய்மை தன்மையை உறவின் உதாரணத்திற்கு எடுத்து கையாண்ட காலம் அது. ஆனால் இன்று உலகமே மாசு பெட்டகமாக மாறிவிட்டது. நீரின் தன்மை. நாம் உயிர்த்திருப்பதற்கு ஆதாரமாக உள்ள நீர், மருந்து உற்பத்தி, மருத்துவ சிகிச்சை முறை, அணு உலைகளில் யுரேனியம் செறிவூட்டல், இயந்திர உற்பத்தி துறை முதலிய துறைகளில் நீரின் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. கடல் நீரில் கலக்கும் பொருட்களால் அதன் தன்மை மாறுபடுகிறது. கடல் நீர் உப்பு கரிப்பதற்கு இந்த மாற்றமே காரணம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்று நீர் சுழற்சியின் மாற்றம் ஏற்படின் நெடுங்கடல் நீர்மையும் மாறும் என்பதை குரல் வழி புலனாகின்றது. கடல் நீருக்குள் உள்ள எரிமலைகள் வெளியிடும் எரிமலை குழம்புகளில் இருக்கும் தாது உப்புகளும் கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து மக்கி அதனால் அமைபெறும் தாதுக்களும் கடல் நீர் உப்பு கருப்பதற்கு காரணமாகின்றது. காற்று. மலர்கள் மலர்தல், மகரந்தம் இடம் பெயர்தல், கடலில் பாய்மரக் கப்பல் பயணித்தல், மின்னாற்றல் பெறுதல் என காற்றின் தனி செயல்களை நாம் நிரல்படுத்தலாம். காற்றின் இயக்கத்தை கண்டறிந்த தமிழன் காற்றின் துணை கொண்டு மலைமேகம் மற்ற இடங்களுக்கெல்லாம் நீரை கொண்டு போய் சேகரிக்கின்றது என்பதை உணர்த்திடும் முகமாக கடல் முகந்து கொண்ட கமஞ்சூல் மாமலை சுடர்நிமிர் மின்னோடு வளன் இயற்பு எனும் 600 பாடலில் கதிரவனின் வெப்பாற்றலுக்கு ஆட்பட்ட பெருங்கடல் நீர் ஆவியுற்று பின்னர் கருமேகங்களாய் உருவெடுத்து மின்னணொளி வீசி வலப்பக்கமாய் எழும்பி செல்கிறது என்று குறிப்பிடுகின்றது. ஈரக்காற்றானது குறிப்பிட்ட திசையிலிருந்து குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று மலையை தருவதை பருவமழை எனலாம். இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என 2 பருவமழை காலங்கள் உள்ளன. செயற்கை மலை. 2016 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநில மராத்வாடா பகுதிகளில் செயற்கை முறையில் சில்வர் அயோடைடு என்னும் வேதிப்பொருளை வானோட மூலம் விண்ணில் தூவி மலையை தோற்றுவிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் 1970களில் நிலவிய வறட்சியின் போது இம்முறை பின்பற்றப்பட்டது. நீர்கலன். நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக எனும் பாடல் நாட்டின் வேளாண்மை வளர்ச்சிக்கு வேண்டிய நீர்நிலைகள் பெருக காண்பாயாக என்று பாண்டிய நெடுஞ்செழியனை குடப்புலவியினார் கேட்டுக்கொண்டதை 100 பாடல் வழி அறியலாம். காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி பிறங்குநிலை மாட துறந்தை போக்கி கோயிலோடு குடிநீரி என்று பட்டினப்பாலையில் கடையலூர் ஊர்த்திரங்கண்ணனார் சோழமன்னனுக்கு நீர் ஆளுமையை பகிர்கின்றார். நீர்நிலைகளை அவைகளின் அமைவிடம், பரப்பளவு, நீர் பெறும் தன்மை, பயன்பாட்டின் வகைப்பாடு போன்றவற்றை பொறுத்து குளம், குட்டை, கயம், கேணி, ஊருணி, கண்மாய், ஏந்தல், கரணை, தடாகம், வட்டம், பொய்கை, மடு, களிங்கள், ஏரிகள், அணைகள் என்று அமைத்து பாதுகாத்தனர். தொன்று தொட்டு தண்ணீரின் முக்கியத்துவத்தையும் நீர்ப்பாசனத்தின் அவசியத்தையும் உணர்ந்திருந்த காரணத்தினால் நிலங்களில் நடுவிலும் மலை அடிவாரங்களிலும் ஊருக்கு அருகிலும் குளங்கள் அமைத்து நீர் ஆதாரத்தை போற்றியுள்ளனர் நம் முன்னோர்கள். ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு என இதற்கு சான்று பகர்கிறது திருக்குறள். தஞ்சை ஓலை ஆவணங்களில் குளம், ஏரி, களிங்கள், ஓடை, மடு, கயம், ஆறு, கிணறு போன்ற நீர் சேமிப்பு தளங்கள் தமிழகம் எங்கும் காணப்பட்டதாக குறிப்புள்ளது. அணைகள் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் திட்டக்குழுவின் பரிந்துரைகளின்படி தமிழ்நாட்டில் 1947 முதல் 1967 ஆண்டிற்குள் கீழ் பவானி அணை, மேட்டூர் அணை, அமராவதி அணை, பரம்பிக்குளம் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை என பல அணைகள் கட்டப்பட்டன. ஆங்கிலேயர் காலத்தில் அணைகளுக்கு ஈடாக நீரை தடுத்து நிலநீர் அளவை கூட்டவும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் மணல் மேடுகள் அமைக்கப்பட்டது. கல்லணை வியத்தகு கோயில்களை மட்டும் கட்டி கொண்டிருந்த அன்றைய காலத்தில் விவசாயத்திற்காக கரிகால் பல்வளத்தான் கிபி 1000 கல்லணையை கட்டி தமிழர்களை பெருமைப்படுத்தியது போற்றத்தக்கது. சர் ஆர்தர் காட்டன் என்பவன் இயற்கையின் போக்கை கணித்து உருவாக்கப்பட்ட இந்த அணையின் தொழில்நுட்பத்தை கல்லணையை கட்டிய முன்னோர்களை நான் மனதார வணங்குகின்றேன் என்று கூறியுள்ளார். போர்ட் ஸ்மித் என்பவர் பாறைகள் இல்லா தஞ்சை பகுதியில் கல்லணை கட்டப்பட்டதை எண்ணி வியந்து சிறந்த சாதனை என்கிறார். ஏனென்றால் ஆற்றுப்படுகையில் அணை கட்டும் தொழில்நுட்பம் 19th century இறுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இந்த அணையை அவர் கிராண்ட் அணைக்கட் என்று வெகுவாக பாராட்டினாராம். கவிஞனால் உருவான அணை அப்துல் ஹாசிம் ஹசன் அலி எனும் இயற்பை கொண்ட பிர்தௌசி எனும் கவிஞன் ஈரான் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் நகரத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அந்நாட்டு பேரரசன் சுல்தான் முகமதுவின் நம்பிக்கைக்கு உரியவன். தூஸ் நகரில் ஓடும் நதியின் வெள்ளம் பெருக்கெடுக்கும் காலங்களில் நகரின் சில பகுதிகளை அழித்து விடுவதுண்டு. அந்நதியின் குறுக்கே அணையை கட்டுவது என்பதை தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்த பிர்தௌசிக்கு காலம் கணிந்தது. 33 அரண்மனை வாழ்க்கையின் பயனாக இதுவரை வாய்மொழி இலக்கியமாக மட்டும் போற்றப்பட்டு வந்த பாரசீக பாரம்பரியம் பாரசீக இதிகாசமானது செம்மொழி தகுதியும் பெற்றது. 60,000 ஈரடி பாக்களுக்கு 60,000 தங்க காசுகளை பிர்தௌசியின் மறைவிற்கு பிறகு அவனது ஒரே மகளிடம் சீர்வரிசைகளுடன் ஒப்படைக்கப்பட்டது. இப்பணம் தான் தூஸ் நகரத்தை சீர்குலைக்கும் நதியில் ஒரு பேரணையை எழுப்ப உதவியது. தந்தையின் கனவு மகளால் நிறைவேறியது. தடுப்பணைகள் தடுப்பணைகள் என்பது நீரோடும் பாதைகளின் குறுக்காக நீரோட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தவும் மண்ணரிப்பை தடுக்கவும் எழுப்பப்படும் சிறு சிறு தடை சுவர்கள் கொண்ட கட்டமைப்பு ஆகும். 1990 குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா சட்சை சேர்ந்த விவசாயிகள் அந்நாட்டு அரசுடன் இணைந்து கடந்த 10 1,05,000 தடுப்பணைகளை சுமார் 1,480 ரூபாயில் அமைத்துள்ளனர். 1999 ராஜ்கோட்டை சேர்ந்த சமூக சேவகர் மன்சுக் சுவக்கியா ஜம்கா கிராமத்தில் உருவாக்கிய தடுப்பணை தான் ஒரு திருப்புமுனையை உருவாக்கியது. அக்கிராம மக்களே பணம் சேகரித்து 2 52 தடுப்பணைகள் அமைத்தனர். 15 பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் திட்டத்திற்கு செயல்படவும் தந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இவை நீர் மேலாண்மையின் அவர்கள் கண்ட வெற்றியின் அடுத்த நிலை ஆகும். கடல் கடல் சந்திரனும் சூரியனும் மாறி மாறி முகம் பார்த்து கொள்ளும் கண்ணாடி. உலைமீனுக்காக அலைவாணர்கள் வலைவிரிக்கும் வீரக்களம் அது. கால வெள்ளம் தோற்றுவித்த நீலப்பள்ளம் கடல்தான் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமனை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. புகழ்பெற்ற தமிழ் பேரரசர்கள் கடல் மூலம் வணிகத்திலும் வீரத்திலும் கடல் பயணம் மேற்கொண்டு முதன் முதலாக பல நாடுகளை வென்றெடுத்த வரலாற்றை உலகிற்கு பறைசாற்றியது. கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்த தொடங்கிவிட்டது உலகம். குறிப்பாக பாலை பிரதேசங்களை உள்ளடக்கிய அரபு நாடுகள் தம் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடல்நீரை குடிநீராக்கும் பெரிய தொழிற்சாலை நிறுவியுள்ளது. இந்த திட்டத்தின் செயல்பாட்டால் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் நில தாதுக்களாக மறுசுழற்சியும் செய்யப்படுகிறது. சூரியன், சந்திரன், பூமி ஆகியவற்றில் சுழற்சியால் விளையும் ஈர்ப்பு விசையை கடல் அலைக்கு வழிகொள்கிறது. பௌர்ணமி தினங்களில் சந்திரன் நெருங்குவதால் கடல் அலைகள் துள்ளி எழும். இந்த கடல் அலையும் அலைத்தழுவும் கடற்கரை மணலும் தமிழின் பண்பாட்டு தளமாகவும் பொருள்நிலையை உயர்த்தும் வணிக தளமாகவும் அமைந்துள்ளது. வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்றும் நிலத்தை ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அலந்தறியா பலப்பண்டம் எனும் பட்டினப்பாலையில் மலையை நனைத்த கடல் நீர் மீண்டும் கடலுக்கு புகுதல் போல, கடலிலிருந்து நிலத்திற்கும் நிலத்திலிருந்து கடலுக்குமாக அளத்தற்குரிய பண்ட வாணிகம் கடற்கரையில் நடந்தேறியதை நமக்கு அறிவிக்கின்றது. ஆழம் மற்றும் அமைதி என்னும் சொல்லுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் கடல் பல நிலைகளில் ஒப்புமை புலமாகவும் காட்டப்படுகிறது. கடலிலும் பெரிய கண்கள் அம்ம என்று சீதையின் பரந்த கண்களை வியந்து கூறுகிறார் கம்பர். துன்பம் குடிகொண்ட இவ்வுலகத்தில் மக்கள் சிந்திய கண்ணீர் கடல் நீரிலும் அதிகமாயிருக்கும் என்று புத்தர் கூறுகிறார். இவ்வாறு கடலானது அது தவழும் தாய்மடியை மலைத்துறலால் நனைத்து நன்றி சொல்ல மறப்பதில்லை. இத்தகைய சிறப்பும் செல்வமும் கொண்ட கடலின் இயல்பு நிலைத்திரியாமல் காப்பது நம் கடமை. சுற்றுச்சூழல் மட்டுமன்றி உலக வெப்பமயமாதல் காரணமாகவும் பவளப்பாறைகள் அழிய தொடங்கிவிட்டது. 1998 இந்திய பெருங்கடல் பகுதியில் வெப்பநிலை வழக்கத்திற்கு விட கூடுதலான அளவில் சுமார் 3 மாதங்கள் நிலவியதால் அவ்வெப்ப வேறுபாட்டை தாங்க இயலாமல் 90% பவளப்பாறைகள் அழிவிற்கு உள்ளானதாக பிரிட்டன் வார்விக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சார்லஸ் செப்பர்ட் கூறியுள்ளார். கடலை போற்றி பாதுகாக்க உலகம் முன்வர வேண்டும். கடல் ஒரு பெரும் நீர்வழி மட்டுமல்ல, கடலில்தான் கொடிய வெப்பம் சமாதானம் காண்கின்றது. கடல்தான் மலைக்கு நாற்றங்கால், நீரும் விவசாயமும். மனித நாகரிகம் வளர்வதற்கு விவசாயமே அடிப்படை. ஆரம்ப காலங்களில் விலங்குகளை வேட்டையாடி பசியை போக்கி மனிதன் பின்பு காய் கனி கிழங்குகளை உணவாக உட்கொண்டான். பிற்காலத்தில் காட்டு புல் வகைகளை சமைத்து வளர்ந்த மனிதன் கால ஓட்டத்தில் காடுகளில் இயற்கையாக வளர்ந்திருந்த இனமறியா தானியங்களை கல்கருவிகள் கொண்டு அரைத்து உண்ணும் முறையை கண்டுபிடித்தான். அதற்கும் சில 1000 ஆண்டுகள் கழித்துதான் உணவு தானியங்களை விளைவிக்க கற்றுக்கொண்டான். விவசாய மனித சரித்திரத்தில் காட்டுபராண்டியாக நாடோடியாக அலைந்து திரிந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலப்பால மாற்றத்தை ஏற்படுத்தியது. கிபி 629 இந்தியாவிற்கு வந்த சீன யாத்திரிகன் அளித்திருக்கும் நற்சாட்சி சவத்திரத்தில் பெரும்பாலான இந்தியர்கள் நிலத்தை உழுது பிழைக்கின்றார்கள். அரசனுக்கு சொந்தமான நிலத்தை பயிரிடுவோர் விளைவதில் 1/6 அவனுக்கு வரியாக விரும்பி செலுத்துகிறார்கள் என்று சான்று பகன்றுள்ளார். தமிழன் வேளாண் அறிவியல் நுணுக்கம், உழைப்பாற்றல், இயற்கை வழி ஒழுகுதல் போன்ற உன்னத மேலாண்மை பண்புகளால் சிறந்து விளங்குகின்றான் என்பதற்கு இதற்கு தக்க சான்று. சில சாகுபடி நிலங்களில் காணி நிலத்திற்கு 35 கலம் விளைச்சல் கொடுத்ததாக ஆவணங்கள் அறிவிக்கின்றன. நெல், கம்பு, கேழ்வரகு, துவரை, பச்சை பயிறு, உளுந்து, காராமணி, கொள்ளு போன்ற பயிர் வகைகள் தென்னிந்தியாவில் பயிரிடப்பட்டதாக தஞ்சாவூர் ஓலைச்சுவடிகள் கூறுகின்றன. உலகில் உள்ள மொத்த விவசாய நிலத்தில் 203% இந்தியாவில் உள்ளது. தமிழகத்தில் 2003-2004 37.5% குறைந்துவிட்டது. ஆக தண்ணீரில்லா வேளாண்மையும் தான் உள்ளாத நிலமும் தரிசு என்னும் பழமொழிக்கிணங்க கடந்த 20 ஆண்டுகளில் சுமார் 20 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறியுள்ளது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகளை ஒட்டிய பசுமை நிலங்கள் புதிய குடியிருப்பு பகுதிகளாக மாறி வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை மட்டுமன்றி கோவை, நெல்லை, திருச்சி, தஞ்சை, குடந்தை போன்ற நகரங்களை ஒட்டிய பகுதிகளிலும் இதே நிலைதான். நிலப்பறிப்பு என்பது விளைநில சுருக்கத்தின் அடுத்த நிலை. உழைப்பாளியின் உள்ளம் மகிழ்ச்சியினால் நிரம்பினால்தான் நம் வயிற்று பள்ளம் உணர்வால் நிரம்பும். அவனை வாழ வைத்து பாருங்கள், வாழ்வில் வசந்தம் வற்றாமல் வீசும். மழைநீர் சேகரிப்பு. நீரில்லா நாடு நிலவு இல்லா முற்றம். மலையை வரவேற்கும் மனமும் மழைநீரை காக்கும் கடமையும் அதை கையாளும் ஆளுமையும் இன்றியமையாதது. அதை உணர்ந்து தமிழன் கயம், வாவி, தடாகம், பொய்கை, குட்டம், கோட்டகம், குளம், கிடங்கு, ஏரி என விதவிதமான நீர்நிலைகளை நிறுவி நீர் மேலாண்மையை போற்றினான். ஏனெனில் உணவு கொடுத்து உயிர் காப்பது அன்றைய மன்னர்களின் கடமையாக இருந்தது. இன்றேல் புலவர்கள் பழிப்பர், மன்னர்களோ பழிக்கு அஞ்சுவர். இதைத்தான் மலைப்பிணி ஆண்ட மன்னவன் என்கிறார் இளங்கோவடிகள். ஆற்றிலிருந்து ஏரிக்கும், ஏரியிலிருந்து கண்மாய்க்கும், கண்மாயிலிருந்து கரணைக்கும், கரணையிலிருந்து தாங்கல், தாங்கலிலிருந்து ஏந்தல், ஏந்தலிலிருந்து ஊருணி, ஊருணியிலிருந்து குளம், குளத்திலிருந்து குட்டை என நீர் செங்கலியாய் நீர்நிலைகளை அமைத்து நீரை போற்றியுள்ளனர். ஆனால் இன்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளில் தனிநபர் நீர் சேமிக்கும் திறன் 3000 முதல் 4000 கியூபிக் மீட்டராக உள்ள நிலையில் இந்தியாவில் அது 262 கியூபிக் மீட்டராகவே உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தேசிய நீர் பயமாதல். நம் நாட்டில் வடக்கே சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற பற்றா ஜீவ நதிகளும், நர்மதை, தபதி, கோதாவரி, கிருஷ்ணா போன்ற மத்திய நதிகளும், தெற்கே காவிரி, வைகை, தாமிரபரணி போன்ற ஆறுகளும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உயிர் நாடியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறு ஒட்டுமொத்த இயற்கை ஆதாரங்கள் வழி நாம் பெறும் நீரின் அளவில் குறைந்தது 35% வீணாக கடலை தேடி ஓடுகிறது. நிலம் உறிஞ்சுதல், ஆவியாதல், இதர வழிகளில் வீணாதல் போக மிக குறைந்த அளவே நேரடி பயன்பாட்டிற்கு உட்படுகிறது. இந்த நீர்வள குறைவை போக்கி மேலாண்மையில் தன்னிகரற்று விளங்க இந்திய பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் காலத்திலிருந்தே பல்நோக்கு வரைவுகள் ஏற்படுத்தப்பட்டது. தாமோதர் அணை திட்டமும் பக்ரானங்கள் திட்டமும் குறிப்பிடத்தக்கன. இவை எல்லாவற்றிற்கும் தேசம் கண்ட தீர்வுதான் தேசிய நீர்வழி சாலை இணைப்பு திட்டம். நிதி, தொழில் நுணுக்கம், மின்சக்தி, மக்கள் ஒத்துழைப்பு போன்ற எல்லா நிலைகளிலும் பின்னடைவு கண்டதால் இதுவரை முன்னெடுக்க முடியாமலே இத்திட்டம் உறங்குகின்றது. சுற்றுச்சூழல். நாகரிக வளர்ச்சி தோன்றிய நாள் முதல் இயற்கை வளங்களால் இன்புற்று வாழ பழகிய மனிதன் சூழலியல் பற்றிய அறிதல் இன்மையால் பூமிக்கு தான் ஏற்படுத்தும் மின்னல்களை மறந்தான். பொருளாதார சிந்தனையில் மட்டும் மூழ்கி பூமியின் ஆற்றலை அதிசயங்களை அளிக்க முற்பட்டு விட்டான். மேலை நாடுகளில் உதித்த தொழில் புரட்சிக்கு பின் மாந்திர இயற்கை சுற்றுச்சூழலை அளிக்கும் திறன் பெருமளவில் வளர்ச்சியடைந்து விட்டது. அதனால்தான் இன்று நிலவளம், நீர்வளம், தாவரங்கள், செடி கொடிகள், பறவையினங்கள், விலங்கினங்கள் என மெல்ல மெல்ல இழந்து வருகிறோம். அது மட்டுமன்றி இந்த உலகிற்கு அடிப்படை காரணியாக விளங்கும் நீர், காற்று, வெப்பம் அவைகளின் இயல்பு நிலையிலிருந்து திரிபு பெற துவங்கிய நாள் முதல் மனித இனம் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆட்பட்டு திணறுகின்றது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. நம்மை தாக்கி வருத்தும் பலவித தீமைகளுக்கெல்லாம் அவைகள் பற்றிய விழிப்புணர்வு இன்மையே காரணமாகின்றது. இவ்விதம் நாம் வாழும் இப்பூமி பற்றிய விழிப்புணர்வு அற்று வாழ்வதால் நம் பூமியின் தன்மை கெடும் நிலை உருவானது. சுற்றுச்சூழல் விளைவுகளை குறைக்க உயிரி எரிபொருள் தொழில்நுட்பத்தை கையாளுவது, செம்மையான இயந்திரவியல் முறையை நடைமுறைப்படுத்துவது, சூரிய சக்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்வது, நீராற்றலை பேணுவது முதலிய பல்வேறு உள்நாட்டு கட்டமைப்பு முறைகளை முழுவீச்சில் செயல்படுத்த முனைந்து வருகிறது இந்தியா. புவி வெப்பமயமாதல். இயற்கையின் மாறிவரும் சூழலை அறிந்தும் தாக்குதல்களை அனுபவித்தும் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராக நாம் ஊறு விளைவித்ததால் இயற்கை பேரிடர் உருவாகிறது. ஆனால் நாம் அதற்கான காரணத்தை மறக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். 2011 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முன்னாள் அமெரிக்க துணை ஜனாதிபதி அல்கோர் என்பவர் புவி வெப்பம் அளவில் குறைந்து கொண்டே போவதை எண்ணி இந்த பூமியை இதயம் போல் பாதுகாக்க வேண்டும் எனும் வேண்டுகோளை விடுத்தார். உயர்ந்து வரும் உலக வெப்பத்தை கருத்தில் கொண்டுதான் பிப்ரவரி 2 நாளை உலக ஈர தினம் என்று அழைக்கின்றனர். விழிப்புணர்வால் உலக வெப்பமயத்தலை கட்டுக்குள் கொண்டு வர உலக நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இல்லையே பருவநிலை மாற்றமடைவது தவிர்க்க முடியாது போய்விடும். இவ்வாறு பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு, பூமி வெப்பமயமாதல், வானிலை போன்றவற்றினால் உலக உயிர்கள் அனைத்தும் இவ்வுலகில் வாழ வழியில்லாமல் போகும். நாம் வேட்டு கிரகங்களில் நீரை தேடி குடிப்புகும் முயற்சியில் ஈடுபட நேரிடும். இவற்றை கருத்தில் கொண்டு வானம் வழங்கும் நீர்க்கொடையை உரிய முறையில் சேமித்து நீர் மேலாண்மையை உருவாக்குவது மிக மிக அவசியமானது ஆகும். இந்நூல் இக்காலத்திற்கு மிகவும் அவசியமானது. மொத்தத்தில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் உள்ள இந்நூல் நீர் மேலாண்மை ஏன் என்று தொடங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் வாழ்வை பேணுதல், இந்த பூமியை வரும் தலைமுறையினர் வாழ்வதற்கு தகுந்ததாக அவர்களுக்கும் கொடுத்தல் என மிக மிக விரிவான தளங்களில் கருத்துக்களை தருகிறது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிக்கேற்ப நாம் அனைவரும் வாசிப்பை நேசிப்போம். நிறைவாக இத்தகைய அரியதொரு வாய்ப்பினை நல்கிய புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நிலையத்திற்கு எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நீர் மேலாண்மை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் வழங்கிய முனைவர் கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.